நெகேமியா அத்தியாயம் 1. அகலியாவின் மகனாகிய நெகேமியாவின் செயல்பாடுகள். 20 வருடம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என்னுடைய சகோதரர்களில் ஒருவனாகிய அனானியும் வேறு சில மனிதர்களும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பிலிருந்து தப்பின யூதர்களின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீதியாக இருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே கொடிய தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் மதில் இடிக்கப்பட்டும் அதின் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டும் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாக துக்கப்பட்டு உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய யெகோவாவே, உம்மில் களிகூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியார்களாகிய இஸ்ரவேல் மக்களுக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் மக்களாகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவிகள் கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என்னுடைய தகப்பன் வீட்டார்களும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாக நடந்தோம். நீர் உம்முடைய ஊழியனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாமற் போனோம். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை தேசங்களுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என்னுடைய கற்பனைகளை கைகொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே சிதறுண்டு போனவர்கள் வானத்தின் கடைசி முனையில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என்னுடைய நாமம் விளங்குவதற்காக நான் தெரிந்து கொண்ட இடத்திற்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும், தேவரீர் உம்முடைய ஊழியனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட உமது அடியார்களும் உமது மக்களும் இவர்கள்தானே. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியார்களின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரச் செய்து இந்த மனிதனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க செய்தருளும் என்று ஜெபம் செய்தேன். நான் ராஜாவிற்கு பானம் பரிமாறுகிறவனாக இருந்தேன். நெகேமியா அத்தியாயம் 10. முத்திரையிடப்பட்ட பத்திரத்தில் உள்ள பெயர்கள் என்னவென்றால், அகலியாவின் மகனாகிய திர்ஷாதா என்னும் நெகேமியா, திதேக்கியா, செராயா, அசரியா, எரேமியா, பஸ்கூர், அமரியா, மல்கிஜா, அத்தூஸ், செபனியா, மல்லூக், ஆரிம், மெரேமோத், ஒபதியா, தானியேல், கினேதோன், பாருக், மெசுல்லாம், அபியா, மியாமின், மாசியா, பில்காய், செமாயா என்னும் ஆசாரியர்களும், லேவியர்களாகிய அசனியாவின் மகன் யெசுவா, எனாதாத்தின் மகன்களில் ஒருவனாகிய பின்னூயி, கத்மியேல் என்பவர்களும், அவர்கள் சகோதரர்களாகிய செபனியா, ஒதியா, கெலிதா, பெலாயா, ஆனான், மீகா, ரேகோப், அஷபியா, சக்கூர், செரபியா, செபனியா, ஒதியா, பானி, பெனினு என்பவர்களும், மக்களின் தலைவர்களாகிய பாரோஷ், பாகாத் மோவாப், ஏலாம், சத்து, பானி, புன்னி, அஸ்காத், பெபாயி, அதோனியா, பிக்வாய், ஆதின், ஆதேர், எசேக்கியா, அசூர், ஒதியா, ஆசும், பேசாய், ஆரிப், ஆனத்தோத், நெபாய், மக்பியாஸ், மெசுல்லாம், ஏசீர், மெஷஷாபேயல், சாதோக், யதுவா, பெலத்தியா, ஆனான், ஆனாயா, ஓசையா, அனனியா, அசூப், அல்லோகேஸ், பிலகா, சோபேக், ரேகும், அஷபனா, மாசையா, அகியா, கானான், ஆனான், மல்லூக், ஆரிம், பானா என்பவர்களுமே. மக்களில் மற்றவர்களாகிய ஆசாரியர்களும் லேவியர்களும் வாசல் காவலாளர்களும் பாடகர்களும் ஆலய பணியாளர்களும் தேசங்களின் மக்களை விட்டு பிரிந்து தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு திரும்பின அனைவரும், அவர்களுடைய மனைவிகளும் மகன்களும் மகள்களுமாகிய அறிவும் புத்தியும் உள்ளவர்களெல்லோரும் தங்களுக்கு பெரியவர்களாகிய தங்கள் சகோதரர்களோடு கூடிக்கொண்டு தேவனுடைய ஊழியனாகிய மோசையைக் கொண்டு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் முறையில் நடந்துகொள்வோம் என்றும் எங்கள் ஆண்டவராகிய யெகோவாவின் கற்பனைகளையும் சகல நீதி நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொண்டு அவைகளின்படி செய்வோம் என்றும் நாங்கள் எங்களுடைய மகள்களை தேசத்தின் மக்களுக்குக் கொடுக்காமலும் எங்கள் மகன்களுக்கு அவர்களுடைய மகள்களை எடுக்காமலும் இருப்போம் என்றும் தேசத்தின் மக்கள் ஓய்வு நாளிலே சரக்குகளையும் எந்தவித தானியங்களையும் விற்பதற்குக் கொண்டுவந்தால் நாங்கள் அதை ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் வாங்காதிருப்போம் என்றும் நாங்கள் ஏழாம் வருடத்தை விடுதலை வருடமாக்கி எல்லா கடன்களையும் விட்டு விடுவோம் என்றும் ஆணையிட்டு ஒப்பந்தம் செய்தார்கள். மேலும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக சமூகத்து அப்பங்களுக்கும் நிரந்தர உணவு பலிக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் செலுத்தும் நிரந்தர சர்வாங்க தகன பலிகளுக்கும் பண்டிகைகளுக்கும் அபிஷேகத்துக்கான பொருள்களுக்கும் இஸ்ரவேலுக்காக பாவ நிவர்த்தி உண்டாக்கும் பலிகளுக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் எல்லா வேலைக்கும் வருடந்தோறும் நாங்கள் சேக்கலில் மூன்றில் ஒரு பங்கை கொடுப்போம் என்கிற பொறுப்பை எங்கள் மேல் ஏற்றுக்கொண்டோம். நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே எங்கள் தேவனாகிய யெகோவாவுடைய பலிபீடத்தின் மேல் எரிகிறதற்காக குறிக்கப்பட்ட காலங்களில் வருடாவருடம் எங்கள் முன்னோர்களின் குடும்பங்களின் முறையே எங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வரவேண்டிய விறகு காணிக்கைக்காகவும் ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் மக்களுக்கும் சீட்டு போட்டோம். நாங்கள் வருடந்தோறும் எங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு எங்கள் தேசத்தின் முதற்பலனையும் சகலவித மரங்களின் எல்லா முதற்கனிகளையும் கொண்டு வரவும் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே எங்கள் மகன்களில் முதற்பிறந்தவர்களையும் எங்கள் ஆடு மாடுகளாகிய மிருக ஜீவன்களின் முதற்பிறந்தவைகளையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்திலே ஊழியம் செய்கிற ஆசாரியர்களிடத்திற்கும் கொண்டு வரவும் நாங்கள் எங்கள் பிசைந்த மாவில் முதற்பாகத்தையும் எங்கள் படைப்புகளையும் எல்லா மரங்களின் முதற்பலனாகிய திராட்சை பழரசத்தையும் எண்ணெயையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் வைக்க ஆசாரியர்களிடத்திற்கும் எங்கள் நிலைப்பயிர்களில் தசமபாகம் லேவியர்களிடத்திற்கும் கொண்டு வரவும் லேவியர்களாகிய இவர்கள் எங்கள் வேளாண்மையின் பட்டணங்களிலெல்லாம் தசமபாகம் சேர்க்கவும் லேவியர்கள் தசமபாகம் சேர்க்கும் போது ஆரோனின் மகனாகிய ஒரு ஆசாரியன் லேவியர்களோடு கூட இருக்கவும் தசமபாகமாகிய அதிலே லேவியர்கள் பத்தில் ஒரு பங்கை எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பொக்கிஷ அறைகளில் கொண்டு வரவும் முடிவு செய்து கொண்டோம். பரிசுத்த இடத்தின் பணிப்பொருட்களும் ஊழியன் செய்கிற ஆசாரியர்களும் வாசல் காவலாளர்களும் பாடகர்களும் இருக்கிற அந்த அறைகளிலே இஸ்ரவேல் மக்களும் லேவி கோத்திரத்தார்களும் தானியம் திராட்சைரசம் எண்ணெய் என்பவைகளின் படைப்புகளை கொண்டு வர வேண்டியது. இந்த விதமாக நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரிக்காமல் விடுவதில்லை என்று முடிவு செய்து கொண்டோம். நெகேமியா அத்தியாயம் 11. மக்களின் அதிகாரிகள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். மற்ற மக்கள் தங்களுக்குள்ளே 10 பேர்களில் ஒருவனை எருசலேம் என்னும் பரிசுத்த நகரத்திலும் 9 பேரை மற்ற பட்டணங்களிலும் குடியிருக்க செய்ய சீட்டுகளை போட்டார்கள். ஆனாலும் எருசலேமிலே குடியிருக்க மனப்பூர்வமாக சம்மதித்த மனிதர்களையெல்லாம் மக்கள் வாழ்த்தினார்கள். யூதாவின் பட்டணங்களில் இஸ்ரவேலர்களும் ஆசாரியர்களும் லேவியர்களும் ஆலய பணியாளர்களும் சாலமோனுடைய வேலைக்காரர்களின் சந்ததிகளும் அவரவர் தங்கள் பட்டணங்களிலுள்ள தங்கள் சொந்த இடத்திலே குடியிருந்தார்கள். எருசலேமிலே குடியிருந்த நாடுகளின் தலைவர்கள் யாரென்றால், எருசலேமிலே யூதா சந்ததியர்களில் சிலரும் பென்யமின் சந்ததியர்களில் சிலரும் குடியிருந்தார்கள். யூதா மக்களிலே பேரேசின் சந்ததியில் ஒருவனான மகலாலேயலின் மகனாகிய சபதியாவின் மகன் அமரியாவுக்கு பிறந்த சகரியாவுக்கு மகனான உசியாவின் மகன் அத்தாயாவும் சிலோனின் மகன் சகரியாவுக்கு மகனாகிய யொயாரிபுக்கு மகனான அதாயாவுக்கு பிறந்த அசாயாவின் மகன் உல்லோசே பெற்ற பாரூக்கின் மகன் மாசெயாவுமே. எருசலேமிலே குடியிருக்கிற பேரேசின் மகன்களெல்லாம் 468 பலசாலிகளாக இருந்தார்கள். பென்யமின் சந்ததியர்களில் யாரென்றால், சல்லு என்பவன் இவன் மெசுல்லாமுக்கும் இவன் யோவேதுக்கும் இவன் பெதாயாவுக்கும் இவன் கொலாயாவுக்கும் இவன் மாசையாவுக்கும் இவன் ஈத்தியேலுக்கும் இவன் எஷாயாவுக்கும் மகனானவன். அவனுக்குப் பின் கப்பாய் சல்லாய் முதலானவர்கள் 928 பேர். அவர்கள் மேல் கண்காணியான சிக்ரியின் மகன் யோவேலும் பட்டணத்தின் மேல் இரண்டாவது கண்காணியான அசெனூவாவின் மகன் யூதாவுமே ஆசாரியர்களில் யோயாரிபின் மகன் யெதாயா யாகின் என்பவர்களும் அகிதூபின் மகன் மெராயோத்திற்குப் பிறந்த சாதோக்கின் மகன் மெசுல்லாம் பெற்ற இல்க்கியாவின் மகன் செராயா என்னும் தேவனுடைய ஆலயத்தின் மேற்பார்வையாளனும் ஆலயத்திலே வேலை செய்கிற அவர்கள் சகோதரர்களாகிய 822 பேரும் மல்கியாவின் மகன் பஸ்கூருக்கு மகனான சகரியாவின் மகன் அம்சிக்குப் பிறந்த பெல்லியாவின் மகன் யெரோகாமுக்கும் பிறந்த அதாயாவும் குடும்பத் தலைவர்களாகிய அவனுடைய சகோதரர்கள் 242 பேர்களும் இம்மேரின் மகன் மெசில்லேமோத்தின் மகனாகிய அகசாய்க்கு பிறந்த அசரேயலின் மகன் அமாசாயும் அவர்களுடைய சகோதரர்களாகிய பலசாலிகள் 128 பேருமே. இவர்கள்மேல் அகேதோலிமின் மகன் சப்தியில் கண்காணியாக இருந்தான். லேவியர்களிலே புன்னியின் மகன் அசபியாவின் மகனாகிய அஸ்ரிக்காமின் மகனாகிய அசூபின் மகன் செமாயாவும் தேவனுடைய ஆலயத்தின் வெளிவேளையை விசாரிக்கிற லேவியர்களின் தலைவர்களிலே சப்தேதாயின் யோசபாஸ்தும் ஆசாபின் மகன் சப்தியின் மகனாகிய மீகாவின் மகன் மத்தனியா ஜெபத்தில் ஸ்தோத்திரப்பாட்டை துவக்குகிற தலைவனும் அவனுடைய சகோதரர்களில் இரண்டாவதாவன பக்பூக்கியா என்னும் ஒருவனும் எதுத்தூனின் மகன் காலாவின் மகனாகிய சம்மூவாவின் மகன் அப்தாவுமே பரிசுத்த பட்டணத்திலிருந்து லேவியர்கள் அனைவரும் 284 பேர். வாசல் காவலாளர்கள் அக்கூபும் தல்மோனும் வாசல்களில் காவல் காக்கிற அவர்களுடைய சகோதரர்களும் 172 பேர். மற்ற இஸ்ரவேலர்களும் ஆசாரியர்களும் லேவியர்களும் யூதாவின் எல்லா பட்டணங்களிலும் இருந்தார்கள். ஆலய பணியாளர்கள் ஓபேலிலே குடியிருந்தார்கள். அவர்கள் மேல் சீகாவும் இஸ்பாவும் பொறுப்பாளர்களாக இருந்தார்கள். எருசலேமில் இருக்கிற லேவியர்களின் தலைமை அதிகாரி மீகாவின் மகன் மத்தனியாவின் மகனாகிய அஷபியாவுக்கு பிறந்த பானியின் மகன் ஊசி என்பவன் தேவனுடைய ஆலயத்தின் ஊழியத்திற்கு நிற்கிற பாடகர்களாகிய ஆசாபின் மகன்களில் ஒருவன். பாடகர்களாகிய அவர்களுக்காக தினக்கூலி கொடுக்க ராஜாவினால் கட்டளிடப்பட்டிருந்தது. யூதாவின் மகனாகிய சேராக்கின் சந்ததியர்களில் மெசெசாபேயலின் மகன் பெத்தகியா மக்களின் காரியங்களுக்கெல்லாம் ராஜாவின் முன்பு நின்றான். தங்கள் நாட்டுப்புறங்களான கிராமங்களில் இருக்கிறவர்களுக்குள்ளே யூதாவின் மக்களில் சிலர் கீரியாத் அர்பாவிலும் அதன் கிராமங்களிலும் தீபோனிலும் அதன் கிராமங்களிலும் யகாப் செயலிலும் அதன் கிராமங்களிலும் யெசுவாவிலும் மோலாதாகிலும் பெத்பெலேகிதிலும் ஆசார் சூவாவிலும் பெயர் செபாவிலும் அதின் கிராமங்களிலும் சிக்லாகிலும் மேகோனாகிலும் அதின் கிராமங்களிலும் என்றிம்மோனிலும் சோரியாவிலும் எர்மூத்திலும் சானோவாகிலும் அதுல்லாமிலும் அவைகளின் கிராமங்களிலும் லாகிசிலும் அதன் நாட்டுப்புறங்களிலும் அசெக்காவிலும் அதின் கிராமங்களிலும் பெயர் செபா துவங்கி இன்னோமின் பள்ளத்தாக்கு வரை குடியேறினார்கள். கேபாவின் ஊரை சேர்ந்த பென்யமின் மக்கள் மெக்மாஸ் ஆயா பெத்தேல் ஊர்களிலும் அதன் கிராமங்களிலும் ஆனதோத் நோப் அனனியா ஆத்சோர் ராமா இத்தாயிம் ஆதித் செபோயிம் நெபலாத் லோத் ஓனோ என்னும் ஊர்களிலும் சிற்பாசாரிகளின் பள்ளத்தாக்கிலும் குடியிருந்தார்கள். லேவியர்களிலே சிலர் யூதாவிலும் சிலர் பென்யமீனிலும் இருந்தார்கள். நெகேமியா அத்தியாயம் 12. செயல்தியலின் மகனாகிய செருபாபேலோடும் யொசுவாவோடும் வந்த ஆசாரியர்களும் லேவியர்களும் யாரென்றால் செராயா எரேமியா எஸ்ரா அமரியா மல்லூக் அத்தூஸ் செக்கனியா ரேகூம் மெரமோத் இத்தோ கினேதோ அபியா மியாமின் மாதியா பில்கா செமாயா யோயாரிப் எதாயா சல்லு ஆமோக் இல்கியா எதாயா என்பவர்கள். இவர்கள் யெசுவாவின் நாட்களில் ஆசாரியர்களுக்கும் தங்கள் சகோதரர்களுக்கும் தலைவர்களாக இருந்தார்கள். லேவியர்கள் யாரென்றால் யெசுவா பின்னூயி கத்மியேல் செரபியா யூதா மத்தனியா என்பவர்கள். இவனும் இவனுடைய சகோதரர்களும் துதி செய்தலுக்கு பொறுப்பாக இருந்தார்கள். பக்குபூக்கியா உன்னி என்கிற அவர்கள் சகோதரர்கள் அவர்களுக்கு எதிரே காவல் காத்திருந்தார்கள். யெசுவா யொயக்கீமை பெற்றான். யோயக்கீம் எலியாசீபை பெற்றான். எலியாசீப் யொயதாவை பெற்றான். யொயதா யோனத்தானை பெற்றான். யோனத்தான் யெதுவாவை பெற்றான். யொயக்கீமின் நாட்களிலே தகப்பன்மார்களில் குடும்பத்தார்களுக்கு தலைவர்களான ஆசாரியர்கள் யாரென்றால் செராயாவின் சந்ததியில் மெராயா எரேமியாவின் சந்ததியில் அனனியா, எஸ்றாவின் சந்ததியில் மெசுல்லாம், அமரியாவின் சந்ததியில் யோகனான், மெலிகுவின் சந்ததியில் யோனத்தான், செபனியாவின் சந்ததியில் யோசேப்பு, ஆரியமின் சந்ததியில் அதனா, மெராயோதின் சந்ததியில் எல்காய், இத்தோவின் சந்ததியில் சகரியா, கினேத்தோனின் சந்ததியில் மெசுல்லாம், அபியாவின் சந்ததியில் சிக்கிரி, மினியாமீன், மொவதியா என்பவர்களின் சந்ததியில் பில்தாய், பில்காவின் சந்ததியில் சம்முவா, செமையாவின் சந்ததியில் யோனத்தான், யொயாரிபின் சந்ததியில் மதனாய், யெதாயாவின் சந்ததியில் ஊசி, சல்லாயின் சந்ததியில் கல்லாய், ஆமோக்கின் சந்ததியில் ஏபேர், இல்கியாவின் சந்ததியில் அஷபியா, யெதாயாவின் சந்ததியில் நெதனேயேல் என்பவர்கள் எலியாசிபின் நாட்களில் யோயதா, யோகனான், யதுவா என்கிற லேவியர்கள் தகப்பன்மார்களில் தலைவர்களாக எழுதப்பட்டார்கள். பெர்சியனாகிய தரியுவின் ஆட்சி காலம் வரை இருந்த ஆசாரியர்களும் அப்படியே எழுதப்பட்டார்கள். லேவியின் சந்ததியர்களாகிய தகப்பன்மார் குடும்பத்தார்களின் தலைவர்கள் எலியாசிபின் மகனாகிய யோகனானின் நாட்கள் வரை நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டார்கள். லேவியர்களின் தலைவர்களாகிய அஷபியாவும் செரபியாவும் கத்மியேலின் மகன் யெசுவாவும் அவர்களுக்கு எதிரே நிற்கிற அவர்களுடைய சகோதரர்களும் தேவனுடைய மனிதனாகிய தாவீதினுடைய கற்பனையின்படியே துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் ஒருவருக்கு ஒருவர் எதிர்முகமாக பிரிவுகளாக இருந்தார்கள். மத்தனியா, பக்புக்கியா, உபதியா, மெசுல்லாம், தல்மோன், அக்கூப் என்பவர்கள் வாசல்களில் இருக்கிற பொக்கிஷ அறைகளிலே காவல் காக்கிறவர்களாக இருந்தார்கள். யோசதாக்கின் மகனாகிய யெசுவாவின் மகன் யோயக்கீமின் நாட்களிலும் ஆளுநராகிய நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் இருக்கிற நாட்களிலும் அவர்கள் இருந்தார்கள். எருசலேமின் மதிலை பிரதிஷ்டை செய்யும்போது துதியினாலும் பாடலினாலும் கைத்தாளம் தம்பூரு சுரமண்டலம் முதலான கீத வாத்தியங்களினாலும் பிரதிஷ்டையை மகிழ்ச்சியோடு கொண்டாட எல்லா இடங்களிலும் இருக்கிற லேவியர்களை எருசலேமுக்கு கூட்டி வரத் தேடினார்கள். அப்படியே பாடகர்களின் குழுவினர் எருசலேமில் சுற்றுப்புறங்களான சமபூமியிலும் நெத்தோபாத்தியர்களின் கிராமங்களிலும் பெத்கில்காலிலும் கேபா அஸ்மாவேத் ஊர்களிலும் நாட்டுப்புறங்களிலும் இருந்து வந்து கூடினார்கள். பாடகர்கள் எருசலேமை சுற்றிலும் தங்களுக்கு கிராமங்களை கட்டியிருந்தார்கள். ஆசாரியர்களும் லேவியர்களும் தங்களை சுத்தம் செய்து கொண்டு மக்களையும் பட்டண வாசல்களையும் மதிலையும் சுத்தம் செய்தார்கள். அப்பொழுது நான் யூதாவின் பிரபுக்களை மதிலின் மேல் ஏறச் செய்து துதி செய்து நடந்து போவதற்காக இரண்டு பெரிய கூட்டத்தார்களை நிறுத்தினேன். அவர்களில் ஒரு கூட்டத்தார் மதிலின் மேல் வலதுபுறமாக குப்பை மேட்டு வாசலுக்கு போனார்கள். அவர்கள் பின்னே ஓசாயாவும் யூதாவின் தலைவர்களில் பாதிப்பேர்களும் அசரியா, எஸ்ரா, மெசுல்லாம், யூதா, பென்யமின், செமாயா, எரேமியா என்பவர்களும் பூரிகைகளை பிடிக்கிற ஆசாரியர்களின் மகன்களில் ஆசாப்பின் மகன் சக்கூரின் மகனாகிய மிகாயாவுக்கு மகனான மத்தனியாவின் மகன் செமாயாவுக்கு பிறந்த யோனத்தானின் மகன் சகரியாவும் தேவனுடைய மனிதனாகிய தாவீதின் கீத வாத்தியங்களை வாசிக்கிற அவனுடைய சகோதரர்களான செமாயா, அசரேயேல், மிலாலாய், கிலாலாய், மகாய், நெதனேயேல், யூதா, அனானி என்பவர்களும் போனார்கள். வேத பாரகனாகிய எஸ்ரா இவர்களுக்கு முன்பாக நடந்தான். அங்கே இருந்த அவர்கள் தங்களுக்கு எதிரான தண்ணீர் வாசலுக்கு வந்தபோது மதிலைவிட உயரமான தாவீது நகரத்தின் படிகளில் ஏறி தாவீதின் வீட்டின் மேலாக கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசல் வரை போனார்கள். துதி செய்கிற இரண்டாம் கூட்டத்தார் எதிரே இருக்கிற வழியாக நடந்து போனார்கள். அவர்கள் பின்னே நான் போனேன். மக்களில் பாதிப்பேர் மதிலின் மேல் சூளைகளின் கோபுரத்தை கடந்து அகழ் மதில் வரை நேராகப் போய் எப்ராயிம் வாசலையும் பழைய வாசலையும் மீன் வாசலையும் அனானேயலின் கோபுரத்தையும் மேயா என்கிற கோபுரத்தையும் கடந்து ஆட்டு வாசல் வரை புறப்பட்டு காவல் வீட்டு வாசலிலே நின்றார்கள். அதற்கு பின் துதி செய்கிற இரண்டு கூட்டத்தார்களும் தேவனுடைய ஆலயத்திலே வந்து நின்றார்கள். நானும் என்னோடு இருக்கிற தலைவர்களில் பாதிப்பேர்களும் பூரிகைகளை பிடிக்கிற எலியாக்கிம், மாசையா, மினியாமீன், மிகாயா, எலியோனாய், சகரியா, அனனியா என்கிற ஆசாரியர்களும் மாசையா, செமாயா, எலேயேசார், ஊசி, யோகனான், மல்கியா, ஏலாம், ஏசேர் என்பவர்களும் நின்றோம். பாடகர்களும் அவர்களை நடத்துகிறவனுமாகிய எஷரகியாவும் சத்தமாக பாடினார்கள். அந்த நாளிலே அதிகமான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கியதால் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். பெண்களும் பிள்ளைகளும் கூட களிகூர்ந்தார்கள். எருசலேமில் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. அன்றையதினம் பொக்கிஷங்களையும் படைப்புகளையும் முதற்பழங்களையும் தசமபாகங்களையும் வைக்கும் அறைகளின்மேல் ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் நியாயப்பிரமாணத்தின் முறையில் வரவேண்டிய பட்டணங்களுடைய நிலங்களில் பங்குகளை அவைகளில் சேர்ப்பதற்கு சில மனிதர்கள் பொறுப்பாளர்களாக வைக்கப்பட்டார்கள். ஊழியம் செய்து நிற்கிற ஆசாரியர்கள் மேலும் லேவியர்கள் மேலும் யூதா மனிதர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். பாடகர்களும் வாசல் காவலாளர்களும் தாவீதும் அவன் மகனாகிய சாலமோனும் கற்பித்தபடி தங்கள் தேவனுடைய காவலையும் சுத்திகரிப்பின் காவலையும் காத்தார்கள். தாவீதும் ஆசாப்பும் இருந்த பூர்வ நாட்களில் பாடகர்களின் தலைவர்களும் வைக்கப்பட்டு தேவனுக்கு துதியும் ஸ்தோத்திரங்களும் செலுத்துகிற சங்கீதங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. ஆகையால் செருபாபேலின் நாட்களிலும் நெகேமியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் பாடகர்களுக்கும் வாசல் காவலாளர்களுக்கும் அனுதின ஒழுங்கின்படி வேலைகளை கொடுத்தார்கள். அவர்கள் லேவியர்களுக்கென்று பிரதிஷ்டை செய்து கொடுத்தார்கள். லேவியர்கள் ஆரோனின் சந்ததிக்கென்று அவர்கள் வேலைகளை பிரதிஷ்டை செய்து கொடுத்தார்கள். நெகேமியா அத்தியாயம் 13. அன்றே தினம் மக்கள் கேட்க மோசேயின் புத்தகத்தை வாசித்தார்கள். அதிலே அம்மோனியர்களும் மோவாபியர்களும் இஸ்ரவேல் மக்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொண்டு வராமல் அவர்களை சபிக்க அவர்களுக்கு விரோதமாக பீலேயாமை கூலிக்கு அமர்த்தி கொண்டதால் அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்கு வரக்கூடாது என்று எழுதியிருக்கிறதாக காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் அந்த கட்டளையை கேட்டபோது பற்பல தேசத்தின் மக்களையெல்லாம் இஸ்ரவேலை விட்டு பிரித்துவிட்டார்கள். இதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளுக்கு பொறுப்பாளனாக வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசிப் தொபியாவோடு இணைந்தவனாயிருந்து முற்காலத்தில் காணிக்கைகளும் சாம்பிராணியும் ஆலய பணி பொருட்களும் லேவியர்களுக்கும் பாடகர்களுக்கும் வாசல் காவலாளர்களுக்கும் ஒதுக்கப்பட்ட தானியம் திராட்சை ரசம் எண்ணெய் என்பவைகளிலே தசமபாகமும் ஆசாரியர்களை சேருகிற படைப்பான காணிக்கைகளும் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் ஒரு பெரிய அறையை அவனுக்கு ஆயத்தம் செய்திருந்தான். இதெல்லாம் நடக்கும்போது நான் எருசலேமில் இல்லை. பாபிலோன் ராஜாவாகிய அர்த்தசஷ்டாவின் 32 வருடத்திலே நான் ராஜாவினிடத்திற்கு போய் சில நாட்களுக்கு பின்பு திரும்ப ராஜாவினிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டு எருசலேமுக்கு வந்தேன். அப்பொழுது எலியாசிப் தொபியாவுக்கு தேவனுடைய ஆலயத்து வளாகங்களில் ஒரு அறையை ஆயத்தம் செய்ததால் செய்த தீங்கை அறிந்து கொண்டேன். அதனால் நான் மிகவும் மனம் வருந்தி தொபியாவின் வீட்டுப் பொருட்களையெல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எரிந்துவிட்டேன். பின்பு நான் அறை வீடுகளை சுத்தம் செய்ய சொல்லி தேவனுடைய ஆலய பொருட்களையும் காணிக்கைகளையும் சாம்பிராணியையும் அங்கே திரும்ப கொண்டு வந்து வைத்தேன். பின்னும் லேவியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதையும் வேலை செய்கிற லேவியர்களும் பாடகர்களும் அவர் தங்களுடைய விளைநிலங்களுக்கு ஓடிப்போனார்கள் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். அப்பொழுது நான் தலைமையானவர்களோடு வாதாடி தேவனுடைய ஆலயம் ஏன் கைவிடப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களை சேர்த்து அவரவர் பொறுப்பில் அவர்களை வைத்தேன். அப்பொழுது யூதர்கள் எல்லோரும் தானியம் திராட்சைரசம் எண்ணெய் என்பவைகளில் தசமபாகத்தை பொக்கிஷ அறைகளில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது நான் ஆசாரியனாகிய செலேமியாவையும் வேதபாரகனாகிய சாதோக்கையும் லேவியர்கள் பெதாயாவையும் இவர்களுக்கு கைத்துணையாக மத்தனியாவின் மகன் சக்கூரின் மகனாகிய ஆனானையும் பொக்கிஷ அறைகளின் மேல் பொருளாளர்களாக வைத்தேன். அவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஆகையால் தங்கள் சகோதரர்களுக்கு ஒதுக்கப்படும் வேலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. என்னுடைய தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்திற்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்செயல்களை அழித்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். அந்த நாட்களில் நான் யூதாவிலே ஓய்வு நாளில் சிலர் ஆலைகளில் மிதிக்கிறதையும் சிலர் தானிய பொதிகைகளை கழுதைகளில் ஏற்றிக்கொண்டு வருகிறதையும் திராட்சை ரசம் திராட்சை பழம் அத்திப்பழம் முதலானவைகளின் பற்பல சுமைகளை ஓய்வு நாளிலே எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் பார்த்து அவர்கள் தின்பண்டம் விற்கிற நாளை பற்றி அவர்களை மிகவும் கடிந்து கொண்டேன். மீனையும் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாளிலே யூதா மக்களுக்கும் எருசலேமில் இருக்கிறவர்களுக்கும் விற்கிற சில தீரு பட்டணத்தார்களும் உள்ளே குடியிருந்தார்கள். ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தக் குலைச்சலாக்குகிற இந்தப் பொல்லாத செயலைச் செய்கிறதென்ன? உங்கள் பிதாக்கள் இப்படிச் செய்ததினால் அல்லவா நமது தேவன் நம்மேலும் இந்த நகரத்தின்மேலும் இந்த தீங்கையெல்லாம் வரச்செய்தார்? நீங்களோவென்றால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறதினால் இஸ்ரவேலின் மேலிருக்கிற கடுங்கோபத்தை அதிகரிக்க செய்கிறீர்கள் என்று அவர்களுக்குச் சொன்னேன். ஆகையால் ஓய்வு நாளுக்கு முன்னே எருசலேமின் பட்டண வாசலில் மாலை மறையும்போது கதவுகளை பூட்டவும் ஓய்வு நாள் முடியும் வரை அவைகளை திறக்காமல் இருக்கவும் வேண்டுமென்று கட்டளையிட்டு ஓய்வு நாளிலே ஒரு சுமையும் உள்ளே வராமல் வாசல் அருகில் என்னுடைய வேலைக்காரர்களில் சிலரை நிறுத்தினேன். அதனால் வர்த்தகர்களும் சகலவித சரக்குகளை விற்கிறவர்களும் இரண்டொரு முறை எருசலேமுக்கு வெளியே இரவு தங்கினார்கள். அப்பொழுது நான் அவர்களை மிகவும் கடிந்து கொண்டு, நீங்கள் மதில் அருகில் இரவு தங்குகிறது என்ன? நீங்கள் மறுபடியும் இப்படி செய்தால் உங்களை கைது செய்வேன் என்று அவர்களோடே சொன்னேன். அதுமுதல் அவர்கள் ஓய்வு நாளில் வராமல் இருந்தார்கள். ஓய்வு நாளை பரிசுத்தமாக்க உங்களை சுத்தம் செய்து கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியர்களுக்கும் சொன்னேன். என்னுடைய தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையினால் எனக்கு இறங்குவீராக. அஸ்தோத், அம்மோன், மோவாப் ஜாதிகளான பெண்களை சேர்த்துக்கொண்ட சில யூதர்களையும் அந்த நாட்களில் கண்டேன். அவர்களுடைய பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தோத் மொழியாக இருந்தது. இவர்கள் அவரவர்களுடைய மொழியைத் தவிர யூத மொழியை தெளிவாக பேச அறியாதிருந்தார்கள். அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்களின் சிலரை அடித்து மயிரை பீய்த்து, நீங்கள் உங்கள் மகள்களை அவர்களுடைய மகன்களுக்கு கொடுக்காமலும் அவர்களுடைய மகள்களில் ஒருவரையும் உங்கள் மகன்களுக்காவது உங்களுக்காவது எடுக்காமலும் இருக்க வேண்டும் என்று அவர்களை தேவன் மேல் ஆணையிடச் செய்து, நான் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதினாலே பாவம் செய்தான் அல்லவா? அவனைப் போன்ற ராஜா அநேகம் தேசங்களுக்குள்ளே இருந்ததில்லை. அவன் தன்னுடைய தேவனால் சிநேகிக்கப்பட்டவனாக இருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் யூதரல்லாத பெண்கள் பாவம் செய்ய வைத்தார்களே. நீங்கள் யூதரல்லாத பெண்களை சேர்த்துக் கொள்வதால் நம்முடைய தேவனுக்கு துரோகிகளாகி இந்த பெரிய தீங்கை எல்லாம் செய்ய உங்களுக்கு இடம் கொடுப்போமோ என்றேன். யோயதாவின் மகன்களிலே பிரதான ஆசாரியனாகிய எலியாசீபினுடைய மகன் ஒருவன் ஓரேனியனாகிய சன்பல்லாத்திற்கு மருமகனானான். ஆகையால் அவனை என்னை விட்டு துரத்தினேன். என்னுடைய தேவனே, அவர்கள் ஆசாரிய ஊழியத்தையும் ஆசாரிய ஊழியத்திற்கும் லேவியர்களுக்கும் இருக்கிற உடன்படிக்கையையும் கரைப்படுத்தினார்கள் என்று அவர்களை நினைத்து கொள்ளும். இப்படியே நான் யூதரல்லாதவர்களையெல்லாம் நீக்கி ஆசாரியர்களையும் லேவியர்களையும் சுத்திகரித்து அவரவரை அவர்கள் வேலையின் பொறுப்புகளில் நிறுத்தி குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டமிட்டேன். என்னுடைய தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். நெகேமியா அத்தியாயம் 2. அர்த்தசஷ்டா ராஜாவின் 20 வருட ஆட்சியின் நிசான் மாதத்திலே திராட்சை ரசம் ராஜாவிற்கு முன்பாக வைத்திருக்கும் போது நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன்பு ஒருபோதும் அவருக்கு முன்பாக துக்கமாக இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? இது மனதின் துக்கமே தவிர வேறொன்றும் இல்லையே என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா, என்றைக்கும் வாழ்க! என்னுடைய தகப்பன்மார்களின் கல்லறைகள் இருக்கும் இடமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டும் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இல்லாமல் இருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் செய்து ராஜாவை பார்த்து, ராஜாவிற்கு விருப்பமாயிருந்து அடியேனுக்கு உமது முன்னிலையில் தயவு கிடைத்ததானால் என்னுடைய தகப்பன்மார்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டுவதற்கு யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றேன். அப்பொழுது ராணியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன்னுடைய பிரயாணத்திற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு நாட்கள் ஆகும் என்று நான் ராஜாவிற்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு விருப்பமானது. பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவிற்கு விருப்பமாயிருந்தால் நான் யூதா தேசத்திற்கு போய் சேரும் வரை நதிக்கு மறுபுறத்தில் இருக்கிற ஆளுநர்கள் நான் போக அனுமதி அளிக்கவும் அவர்களுக்கு நான் கடிதங்கள் கொடுப்பதற்காகவும் தேவாலயத்தில் இருக்கிற கோட்டையின் கதவு வேலைக்கும் நகரமதிலின் வேலைக்கும் நான் தங்கப்போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனக்காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுப்பதற்காகவும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்ததால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அப்படியே நான் நதிக்கு மறுபுறத்தில் இருக்கிற ஆளுநர்களிடத்திற்கு வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ராஜா என்னோடு இராணுவ அதிகாரிகளையும் குதிரை வீரர்களையும் அனுப்பியிருந்தார். இதை ஓரோனிய பட்டணத்து வாசியாகிய சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது, இஸ்ரவேல் மக்களின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் கோபமாக இருந்தது. நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாட்கள் இருந்த பின்பு நான் சில மனிதர்களை கூட்டிக்கொண்டு இரவில் எழுந்து நகரத்தை சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமிற்காக செய்ய வேண்டிய காரியத்தை என்னுடைய தேவன் என்னுடைய மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் தெரிவிக்கவில்லை. நான் ஏறிப்போன மிருகத்தை தவிர வேறொரு மிருகமும் என்னுடன் இருந்ததில்லை. நான் அன்று இரவு பள்ளத்தாக்கின் வாசல் வழியாக புறப்பட்டு வலுசர்ப கிணற்றை கடந்து குப்பைமேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன மதிலையும் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். அந்த இடத்தை விட்டு ஊற்று வாசல் அருகிலும் ராஜாவின் குளத்தின் அருகிலும் போனேன். நான் ஏறியிருந்த மிருகம் அங்கே நடந்து போவதற்கு வழி இல்லாதிருந்தது. அன்று இரவிலேயே நான் ஆற்றோரமாக போய் மதிலை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாக வந்துவிட்டேன். நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. அதுவரையிலும் நான் யூதருக்காவது ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காவது வேலை செய்கிற மற்றவர்களுக்காவது ஒன்றும் தெரிவிக்கவில்லை. பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாயிருப்பதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடப்பதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி அவமானம் அடையாமல் இருக்க எருசலேமில் மதிலை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருப்பதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு தெரிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை பலப்படுத்தினார்கள். ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது எங்களை கேலி செய்து எங்களை அவமதித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவிற்கு விரோதமாக கலகம் செய்ய போகிறீர்களோ என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரச் செய்வார். அவருடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ எருசலேமிலே பங்குமில்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பெயர் சொல்லப்பட ஒன்றும் இல்லை என்று அவர்களிடம் சொன்னேன். நெகேமியா அத்தியாயம் 3. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபும் அவனுடைய சகோதரர்களாகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை செய்து அதன் கதவுகளை வைத்து 100 என்கிற கோபுரம் முதல் அனானியேலின் கோபுரம் வரை கட்டி பிரதிஷ்டை செய்தார்கள். அவன் அருகே எரிகோவின் மனிதர்கள் கட்டினார்கள். அவர்கள் அருகே இம்ரியின் மகனாகிய சக்கூர் கட்டினான். மீன் வாசலை அசேனாவின் மகன்கள் கட்டினார்கள். அதற்கு உத்திரம் வைத்து அதற்கு கதவுகளையும் பூட்டுக்களையும் தாழ்பால்களையும் போட்டார்கள். அவர்கள் அருகே கோசின் மகனாகிய உரியாவின் மகன் மெரேமோத் பழுதுபார்த்து கட்டினான். அவர்கள் அருகில் மெஷேசாபேயலின் மகனாகிய பெரகியாவின் மகன் மெசுல்லாம் பழுதுபார்த்து கட்டினான். அவர்கள் அருகே பானாவின் மகனாகிய சாதோக் பழுதுபார்த்து கட்டினான். அவர்கள் அருகே தெக்கோவா ஊரை சேர்ந்தவர்கள் பழுதுபார்த்து கட்டினார்கள். அவர்களுடைய தலைவர்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்களுடைய பங்கை செய்யவில்லை. பழைய வாசலை பசையாகின் மகனாகிய யோய்தாவும் பேசோதியாவின் மகனாகிய மெசுல்லாமும் பழுதுபார்த்து கட்டினார்கள். அவர்கள் அதற்கு உத்திரம் வைத்து அதற்கு கதவுகளையும் பூட்டுக்களையும் தாழ்பால்களையும் போட்டார்கள். அவர்கள் அருகே கிபியோன் மிஸ்பா ஊர்களின் மனிதர்களின் மெலதியா என்னும் கிபியோனியனும் யாதோன் என்னும் மெரோநோத்தியனும் நதிக்கு மறுபுறத்தில் இருக்கிற அதிபதியின் மாகாணம் வரை பழுதுபார்த்து கட்டினார்கள். அவர்கள் அருகே பொற்கொள்ளர்களில் ஒருவனாகிய அராயாவின் மகன் ஊசியேல் பழுதுபார்த்து கட்டினான். அவன் அருகே வாசனைத் திரவியம் தயாரிக்கிறவனின் மகனாகிய அனனியா பழுதுபார்த்து கட்டினான். அது முதல் அகலமான மதில்வரை எருசலேம் இடிக்காமல் விடப்பட்டிருந்தது. அவர்கள் அருகே எருசலேம் பட்டணத்தின் பாதியை ஆட்சி செய்யும் ஊரின் மகன் ரெப்பாயா பழுதுபார்த்து கட்டினான். அவர்கள் அருகே அருமாப்பின் மகன் யதாயா தன்னுடைய வீட்டுக்கு எதிரில் உள்ள பகுதியை பழுதுபார்த்து கட்டினான். அவன் அருகே ஆசாப் நேயாவின் மகன் அத்தூஸ் பழுதுபார்த்து கட்டினான். மற்ற பகுதியையும் சூளைகளின் கோபுரத்தையும் ஆரியமின் மகன் மல்கிஜாவும் பாகாத் மோவாபின் மகன் அசூபும் பழுதுபார்த்து கட்டினார்கள். அவன் அருகே எருசலேம் பட்டணத்தின் மறுபாதியை ஆட்சி செய்யும் அல்லோகேசின் மகன் சல்லூமும் அவனுடைய மகள்களும் பழுதுபார்த்து கட்டினார்கள். பள்ளத்தாக்கின் வாசலை ஆனோனும் சானோவாகின் மக்களும் பழுதுபார்த்து கட்டினார்கள். அவர்கள் அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுக்களையும் தாழ்பாள்களையும் போட்டு குப்பைமேட்டு வாசல் வரையும் மதிலில் 1000 முழம் கட்டினார்கள். குப்பைமேட்டு வாசலை பெத்கேரேமின் மாகாணத்தை ஆட்சி செய்யும் ரெக்காவின் மகன் மல்கியா பழுதுபார்த்து அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுக்களையும் தாழ்பாள்களையும் போட்டான். ஊற்று வாசலை மிஸ்பாவின் மாகாணத்தை ஆட்சி செய்யும் கொல்லோசேயின் மகன் சல்லூம் பழுதுபார்த்து அதை கட்டி கூரையமைத்து அதற்கு கதவுகளையும் பூட்டுக்களையும் தாழ்பாள்களையும் போட்டு ராஜாவின் தோட்டத்தின் அருகில் இருக்கிற சீலோவாவின் குளத்து மதிலையும் தாவீதின் நகரத்திலிருந்து இறங்குகிற படிகள் வரை இருக்கிறதையும் கட்டினான். அவனுக்கு பின்னாக பெத்சூர் மாகாணத்தின் பாதியை ஆட்சி செய்த அஸ்பூகின் மகன் நெகேமியா தாவீதின் கல்லறிகளுக்கு எதிரான இடம் வரைக்கும் வெட்டப்பட்ட குளம் வரைக்கும் பலசாலிகளின் வீடு வரைக்கும் இருக்கிறதை பழுதுபார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக லேவியர்களில் பானியின் மகன் ரேகூமும் அவன் அருகே கேகிலா மாகாணத்தில் தன்னுடைய பாதிப்பங்கை ஆட்சி செய்யும் அஷபியாவும் பழுதுபார்த்து கட்டினார்கள். அவனுக்கு பிறகு அவனுடைய சகோதரர்களில் கேகிலா மாகாணத்து மறுபாதியை ஆட்சி செய்யும் எனாதாத்தின் மகன் பாப்பாயி பழுதுபார்த்து கட்டினான். அவன் அருகே மிஸ்பாவை ஆட்சி செய்யும் யெசுவாவின் மகன் ஏசார் என்பவன் மதிலின் கடைசி முனையிலே ஆயுத சாலையின் படிகளுக்கு எதிரே இருக்கிற வேறொரு பகுதியை பழுதுபார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக சாப்பாயின் மகன் பாரூக் அந்த கடைசி முனையிலிருந்து பிரதான ஆசாரியனாகிய எலியாசீபின் வாசற்படி வரை இருக்கிற பின்னொரு பகுதியை மிக கவனமாக பழுதுபார்த்து கட்டினான். அவனுக்கு பிறகு கோசின் மகனாகிய உரியாவின் மகன் மெரேமோத் எலியாசீபின் வீட்டு வாசற்படியிலிருந்து அவனுடைய வீட்டின் கடைசி முனை வரை இருக்கிற பின்னொரு பங்கை பழுதுபார்த்து கட்டினான். அவனுக்கு பிறகு சமபூமியில் தங்கி இருக்கிற ஆசாரியர்கள் பழுதுபார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பிறகு பென்யமீனும் அசூபும் தங்களுடைய வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுதுபார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பிறகு அனனியாவின் மகனாகிய மாசையாவின் மகன் அசரியா தன்னுடைய வீட்டின் அருகே இருக்கிறதை பழுதுபார்த்து கட்டினான். அவனுக்கு பின்பாக எனாதாத்தின் மகன் பின்னூயி அசரியாவின் வீடு முதல் மதிலின் கடைசி முனை வரை வளைவு வரைக்கும் இருக்கிற வேறொரு பகுதியை பழுதுபார்த்து கட்டினான். ஊசாயின் மகன் பாலால் வளைவுக்கு எதிரேயும் காவல் வீட்டின் வாசலில் ராஜாவின் உயரமான அரண்மனைக்கு வெளிப்புறமாயிருக்கிற கோபுரத்திற்கு எதிரேயும் இருக்கிறதை கட்டினான். அவனுக்கு பிறகு பாரோஷின் மகன் பெதாயாவும் ஓவேலிலே குடியிருக்கிற நிதநீமியர்களை சேர்ந்த மனிதர்களும் கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசலுக்கு வெளிப்புறமான கோபுரத்திற்கு எதிரே இருக்கிற இடம் வரை கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக தெக்கோவா ஊரை சேர்ந்தவர்கள் வெளிப்புறமான பெரிய கோபுரத்திற்கு எதிரே ஓபேலின் மதில் வரை இருக்கிற மற்றொரு பகுதியை பழுதுபார்த்து கட்டினார்கள். குதிரை வாசல் முதற்கொண்டு ஆசாரியர்கள் அவரவர் தங்களுடைய வீடுகளுக்கு எதிரே இருக்கிறதை பழுதுபார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பிறகு இம்மேரியின் மகன் சாதோக் தன்னுடைய வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுதுபார்த்து கட்டினான். அவனுக்கு பிறகு கிழக்கு வாசலை காக்கிற செக்கனியாவின் மகன் செமாயா பழுதுபார்த்து கட்டினான். அவனுக்கு பிறகு செல்மியாவின் மகன் அனனியாவும் சாலாவின் 6வது மகனாகிய ஆனூனும் வேறொரு பகுதியை பழுதுபார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பிறகு பெரகியாவின் மகன் மெசுல்லாம் தன்னுடைய அரை வீட்டிற்கு எதிரே இருக்கிறதை பழுதுபார்த்து கட்டினான். அவனுக்கு பிறகு பொற்கொல்லனின் மகன் மல்கியா மிப்காத் என்னும் வாசலுக்கு எதிரே ஆலய பணியாளர்களும் வியாபாரிகளும் குடியிருக்கிற இடம் முதல் கடைசி முனையின் மேல் வீடு வரைக்கும் இருக்கிறதை பழுதுபார்த்து கட்டினான். கடைசி முனையின் மேல் வீட்டுக்கும் ஆட்டுவாசலுக்கும் நடுவே இருக்கிறதை பொற்கொல்லர்களும் வியாபாரிகளும் பழுதுபார்த்து கட்டினார்கள். நெகேமியா அத்தியாயம் 4. நாங்கள் மதிலை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத்து கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதர்களை கேலி செய்து, அந்த அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளில் முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன்னுடைய சகோதரர்களுக்கும் சமாரியாவின் படைக்கும் முன்பாகச் சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவனுடைய பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறிப்போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதைக் கேட்டு அவர்கள் செய்த இகழ்ச்சியை அவர்களுடைய தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே கொள்ளையிடப்பட ஒப்புக்கொடும். அவர்களுடைய அக்கிரமத்தை மூடி போடாதேயும் அவர்களுடைய பாவம் உமக்கு முன்பாக அழிக்கப்படாதிருப்பதாக. கட்டுகிறவர்களுக்கு மனவேதனை உண்டாக பேசினார்களே, நாங்கள் மதிலை கட்டி வந்தோம், மதில்கள் எல்லாம் பாதிவரை ஒன்றாக இணைந்து உயர்ந்தது, மக்கள் வேலை செய்வதற்கு ஆவலாக இருந்தார்கள், எருசலேமின் மதிலை கட்டுகிற வேலைக்கு முன்னேறுகிறது என்றும், இடிக்கப்பட்ட இடங்கள் அடைப்பட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியர்களும் அம்மோனியர்களும் அஸ்தோத்தியர்களும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலடைந்து எருசலேமின் மேல் போர் செய்ய எல்லோரும் ஒன்றாக வரவும் வேலையை தடுக்கவும் முடிவு செய்தார்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் செய்து அவர்களுக்காக இரவும் பகலும் காவல் காக்கிறவர்களை வைத்தோம். அப்பொழுது யூதா மனிதர்கள் சுமைக்காரர்களின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாக இருக்கிறது, நாங்கள் மதிலை கட்டக்கூடாது என்றார்கள். எங்களுடைய எதிரிகளோவென்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடும் வரை அவர்கள் அதை அறியாமலும் பார்க்காமலும் இருக்க வேண்டும். இவ்விதமாக அந்த வேலையை நிறுத்துவோம் என்றார்கள். அதை அவர்கள் அருகில் குடியிருக்கிற யூதர்களும் பல இடங்களிலுமிருந்து எங்களிடம் வந்து 10 முறை எங்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது நான் மதிலுக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற மக்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். அதை நான் பார்த்து எழுந்து பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற மக்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரர்களுக்காகவும் மகன்களுக்காகவும் மகள்களுக்காகவும் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் செய்யுங்கள் என்றேன். எங்களுக்கு செய்தி தெரிய வந்தது என்றும் தேவன் அவர்களுடைய ஆலோசனையை பொய்யாக்கினார் என்றும் எங்கள் எதிரிகள் கேட்டபோது நாங்கள் எல்லோரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய மதிலுக்கு திரும்பினோம். அன்று முதற்கொண்டு என்னுடைய வேலைக்காரர்களில் பாதி ஆட்கள் வேலை செய்தார்கள், பாதி ஆட்கள் ஈட்டிகளையும் கேடகங்களையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதாவின் மக்கள் எல்லோருக்கும் பின்புறமாக நின்றார்கள். மதிலை கட்டுகிறவர்களும் சுமை சுமைக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையிலே வேலை செய்து மறு கையிலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டிக்கொண்டவர்களாக வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் என் அருகில் நின்றான். நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற மக்களையும் நோக்கி, வேலை பெரிதும் விரிவானதுமாக இருக்கிறது, நாம் மதிலின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் தூரமாக இருக்கிறோம், நீங்கள் எந்த இடத்தில் எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அந்த இடத்தில் வந்து எங்களோடு கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் செய்வார் என்றேன். இப்படியே நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம். அவர்களிலே பாதி ஆட்கள் கிழக்கு வெளுக்கும் நேரம் முதல் நட்சத்திரங்களை காணும் வரை ஈட்டிகளை பிடித்திருந்தார்கள். அந்த சமயத்திலே நான் மக்களை பார்த்து, இரவில் நமக்கு காவலுக்கும் பகலில் வேலைக்கும் உதவ அவரவர் தங்கள் வேலைக்காரர்களோடு எருசலேமுக்குள்ளே இரவு தங்க வேண்டும் என்று சொல்லி, நானோ என்னுடைய சகோதரர்களோ என்னுடைய வேலைக்காரர்களோ என்னை பின்பற்றி காவல் காக்கிற வீரர்களோ எங்கள் உடைகளை மாற்றிக்கொள்ளாதிருந்தோம். ஒவ்வொருவரும் தங்களிடத்தில் ஆயுதங்களையும் தண்ணீரையும் வைத்திருந்தார்கள். நெகேமியா அத்தியாயம் 5. மக்களுக்குள் அநேகரும் அவர்களுடைய பெண்களும் யூதர்களாகிய தங்களுடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சாட்டுகிற பெரிய கூக்குரல் உண்டானது. அது என்னவென்றால், அவர்களில் சிலர் நாங்கள் எங்களுடைய மகன்களோடும் மகள்களோடும் அநேகரானதால் சாப்பிட்டு பிழைப்பதற்காக நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம் என்றார்கள். வேறு சிலர், எங்களுடைய நிலங்களையும் திராட்சை தோட்டங்களையும் வீடுகளையும் நாங்கள் அடைமானமாக வைத்து இந்த பஞ்சத்திலே தானியம் வாங்கினோம் என்றார்கள். இன்னும் சிலர், ராஜாவிற்கு வரியை செலுத்த நாங்கள் எங்களுடைய நிலங்கள் மேலும் திராட்சை தோட்டங்கள் மேலும் பணத்தை கடனாக வாங்கினோம் என்றும், எங்களுடைய உடலும் சகோதரர்கள் உடலும் சரி, எங்களுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் சரி, ஆனாலும் இதோ நாங்கள் எங்களுடைய மகன்களையும் மகள்களையும் அடிமையாக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படியே எங்களுடைய மகள்களில் சிலர் அடிமையாகவும் இருக்கிறார்கள். அவர்களை மீட்க எங்களுக்கு வழியில்லை. எங்களுடைய நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் வேறு மனிதர்கள் கைவசமானது என்றார்கள். அவர்கள் கூக்குரலையும் இந்த வார்த்தைகளையும் நான் கேட்டபோது மிகவும் கோபம் கொண்டு என்னுடைய மனதிலே ஆலோசனை செய்து, பிறகு பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டு, நீங்கள் அவரவர் தங்களுடைய சகோதரர்கள் மேல் ஏன் வட்டி சுமத்துகிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சபை கூடி வர செய்து, அவர்களை நோக்கி, யூதர் அல்லாதவர்களுக்கு விற்கப்பட்ட யூதர்களாகிய எங்கள் சகோதரர்களை நாங்கள் எங்கள் சக்திக்கு தக்கதாக மீட்டிருக்கும் போது நீங்கள் திரும்ப உங்கள் சகோதரர்களை விற்கலாமா? இவர்கள் நமக்கு விலைப்பட்டு போகலாமா என்றேன். அப்பொழுது அவர்கள் மறு உத்தரவு சொல்ல இடமில்லாமல் மௌனமாக இருந்தார்கள். பின்னும் நான் அவர்களை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல. நம்முடைய எதிரிகளாகிய யூதர் அல்லாதவர்கள் அவமதிக்கிறதினாலே நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? நானும் என்னுடைய சகோதரர்களும் என்னுடைய வேலைக்காரர்களும் இப்படியா அவர்களுக்கு பணமும் தானியமும் கடன் கொடுத்திருக்கிறோம்? இந்த வட்டியை விட்டு விடுவோமாக. நீங்கள் இன்றைக்கு அவர்களுடைய நிலங்களையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் வீடுகளையும் நீங்கள் பணத்திலும் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் 101 வீதமாக அவர்களிடத்தில் தண்டனையாக வாங்கி வருகிற வட்டியையும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை திரும்ப கொடுத்துவிட்டு இனி அப்படி அவர்களிடத்தில் கேட்க மாட்டோம், நீர் சொல்லுகிறபடியே செய்வோம் என்றார்கள். அப்பொழுது நான் ஆசாரியர்களை அழைத்து அவர்கள் இந்த வார்த்தையின்படி செய்ய அவர்களை ஆணையிட வைத்தேன். நான் என்னுடைய ஆடையை உதறிப்போட்டு, இப்படி இந்த வார்த்தையை நிறைவேற்றாத எந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாத்தியத்திலும் இருந்து தேவன் உதறி போட கடவர். இப்படியாக அவன் உதறி போடப்பட்டு வெறுமையாக போவானாக என்றேன். அதற்கு சபையார்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொல்லி யெகோவாவை துதித்தார்கள். பின்பு மக்கள் இந்த வார்த்தையின்படியே செய்தார்கள். நான் யூதா தேசத்திலே ஆளுநராக இருக்க ராஜாவாகிய அர்த்தசஷ்டா எனக்கு நியமித்த நாளாகிய அவருடைய 20 முதல் அவருடைய 32 வரைக்கும் இருந்த 12 காலங்களாக நானும் என்னுடைய சகோதரர்களும் ஆளுநர்கள் உணவுக்காக வாங்குகிற பணத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு முன்னிருந்த ஆளுநர்கள் மக்களுக்கு பாரமாக இருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சை ரசமும் வாங்கினதும் அன்றி 40 வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்களுடைய வேலைக்காரர்களும் கூட மக்களின் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்ததால் இப்படி செய்யவில்லை. ஒரு வயலையாவது நாங்கள் வாங்கவில்லை. நாங்கள் அந்த மதிலின் வேலையிலே மும்முரமாக இருந்தோம். என்னுடைய வேலைக்காரர்கள் அனைவரும் கூட்டமாக அந்த வேலைக்கு கூடி வந்தார்கள். யூதர்களும் மூப்பர்களுமான 150 எங்களை சுற்றிலும் இருக்கிற யூதர்கள் அல்லாதவர்களிடமிருந்து எங்களிடத்திற்கு வந்தவர்களும் என்னுடைய பந்தியில் சாப்பிட்டார்கள். நாளொன்றுக்கு ஒரு காளையும் முதல் தரமான 6 சமைக்கப்பட்டது. பறவைகளும் சமைக்கப்பட்டது. 10 ஒரு முறை பலவித திராட்சை ரசமும் செலவழிந்தது. இப்படியெல்லாம் இருந்தபோதும் இந்த மக்கள் பட்ட பாடு கடினமாக இருந்ததால் ஆளுநர்கள் வாங்குகிற பணத்தை நான் பெற்றுக்கொள்ளவில்லை. என்னுடைய தேவனே, நான் இந்த மக்களுக்காக செய்த எல்லாவற்றிற்காகவும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். நெகேமியா 6. நான் மதிலை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரேபியனான கேஷேமும் எங்களுக்கு இருந்த மற்ற எதிரிகளும் கேள்விப்பட்டபோது, நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாமல் இருப்பதால் சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி, நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோவென்றால் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வர முடியாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருவதால் இந்த வேலை நின்றுவிடும் என்று சொல்லச் சொன்னேன். அவர்கள் இந்த விதமாக 4 முறை எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். நானும் இந்த விதமாகவே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன். 5ஆம் முறையும் சன்பல்லாத்து அந்த விதமாகவே தன்னுடைய வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். அதிலே, நீரும் யூதர்களும் கலகம் செய்ய நினைக்கிறீர்கள் என்றும், அதற்காக நீர் மதிலை கட்டுகிறீர் என்றும், இந்த விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாகப் போகிறீர் என்றும், யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உம்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்கதரிசிகளையும் சம்பாதித்தீர் என்றும், யூதர் அல்லாதவர்களுக்குள்ளே பிரபலமாக இருக்கிறது, கஷ்மூவும் அப்படி சொல்லுகிறான். இப்போதும் இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே. ஆகையால் நாம் ஒருவரோடு ஒருவர் ஆலோசனை செய்வதற்காக நீர் வரவேண்டும் என்று எழுதியிருந்தது. அதற்கு நான், நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனதின் கற்பனையே அல்லாமல் வேறல்ல என்று சொல்லி அனுப்பினேன். அந்த வேலை நடைபெறாமலிருக்க எங்கள் கைகள் சோர்ந்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என்னுடைய கைகளை பலப்படுத்தி அருளும். மெகதாபேயலின் மகனாகிய தெலாயாவின் மகன் செமாயா தன்னுடைய வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன், நாம் இருவருமாக தேவனுடைய வீடாகிய ஆலயத்திற்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம் வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடிப்போவானோ? என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ? நான் போவதில்லை என்றேன். தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும், தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு பணம் கொடுத்ததால் அவன் எனக்கு விரோதமாக அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். நான் பயந்து அவர்கள் சொன்னதை செய்து பாவம் செய்வதற்கும் என்னை அவமானப்படுத்த காரணத்தை ஏற்படுத்துவதற்கும் அவனுக்கு பணம் கொடுத்திருந்தார்கள். என்னுடைய தேவனே, தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தகுந்ததாக நீர் அவர்களையும் நொவதியாள் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயமுண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்துக்கொள்ளும். அப்படியே மதிலானது 52 நாட்களுக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் எதிரிகள் எல்லோரும் அதை கேட்டபோதும், எங்களை சுற்றிலும் இருக்கிற யூதர் அல்லாதவர்கள் அனைவரும் கண்டபோதும் மிகவும் நம்பிக்கையற்று போய் இந்த செயல் எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். அந்த நாட்களில் யூதாவில் உள்ள பெரிய மனிதர்களிடத்திலிருந்து தொபியாவுக்கு போகிறதும் தொபியாவினிடத்திலிருந்து அவர்களுக்கு வருகிறதுமான கடிதங்கள் அநேகமாயிருந்தது. அவன் ஆராகின் மகனாகிய செகனியாவுக்கு மருமகனாக இருந்ததும் அல்லாமல், அவன் மகனாகிய யோகனான் பெரகியாவின் மகனாகிய மெசுல்லாமின் மகளை திருமணம் செய்திருந்ததாலும் யூதாவில் அநேகர் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்திருந்தார்கள். அவன் செய்யும் நன்மைகளையும் அவர்கள் எனக்கு முன்பாக விவரித்து என்னுடைய வார்த்தைகளை அவனுக்கு கொண்டு போவார்கள். தொபியா எனக்கு பயமுண்டாக கடிதங்களை அனுப்புவான். நெகேமியா அத்தியாயம் 7. மதில் கட்டி முடிந்து கதவுகள் போடப்பட்டு வாசல் காவலாளர்களையும் பாடகர்களையும் லேவியர்களையும் ஏற்படுத்தின பின்பு, நான் என்னுடைய சகோதரனாகிய அனானியையும், அநேகரை விட உண்மை உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்த அரண்மனை தலைவனாகிய அனனியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன். அவர்களை நோக்கி, வெயில் ஏறும் வரை எருசலேமின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டாம். நீங்கள் நிற்கும் போதே கதவுகளை அடைத்து தாழ்பால் போட்டு எருசலேமில் குடியிருக்கிற காவலாளர்கள் அவரவர் தங்கள் காவலிலே அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிராக நிறுத்தப்பட வேண்டும் என்றேன். பட்டணம் விசாலமும் பெரிதுமாக இருந்தது. அதற்குள்ளே மக்கள் குறைவாக இருந்தார்கள், வீடுகளும் கட்டப்படவில்லை. அப்பொழுது வம்ச அட்டவணைகளை பார்ப்பதற்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மக்களையும் கூடிவரச் செய்ய என்னுடைய தேவன் என்னுடைய மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். முதலில் வந்தவர்களின் வம்ச அட்டவணை புத்தகம் அப்பொழுது எனக்கு கிடைத்தது. அதிலே எழுதியிருக்க நான் கண்டது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சிறைபிடித்துப்போனவர்களும் சிறையிருப்பிலிருந்து செருபாபேலோடும் யெசுவா, நெகேமியா, அசரியா, ராமியா, நகமானி, மொர்தெகாய், பில்சான், பிஸ்பெரேத், பிக்வாயி, நெகூம், பானா என்பவர்களோடும் கூட வந்து எருசலேமுக்கும் யூதாவுக்கும் திரும்பி தங்கள் தங்கள் பட்டணங்களிலே குடியேறினவர்களுமான இந்த தேசத்தின் ஆண்களாகிய இஸ்ரவேல் மக்களான மனிதர்களின் எண்ணிக்கையாவது பாரோஷின் வம்சத்தினர்கள் 2172 பேர், செபத்தியாவின் வம்சத்தினர்கள் 372 பேர், ஆராகின் வம்சத்தினர்கள் 652 பேர், யெசுவா யோவாப் என்பவர்களின் சந்ததியிலிருந்த பாகாத் மோவாபின் வம்சத்தினர்கள் 2818 பேர், ஏலாமின் வம்சத்தினர்கள் 1254 பேர், சத்தூவின் வம்சத்தினர்கள் 845 பேர், சக்காயின் வம்சத்தினர்கள் 760 பேர், பின்னூயின் வம்சத்தினர்கள் 648 பேர், பெபாயின் வம்சத்தினர்கள் 628 பேர், அஸ்காதின் வம்சத்தினர்கள் 2322 பேர், அதோனிகாமின் வம்சத்தினர்கள் 667 பேர், பிக்குவாயின் வம்சத்தினர்கள் 2067 பேர், ஆதீனின் வம்சத்தினர்கள் 655 பேர், எசேக்கியாவின் சந்ததியான அதேரின் வம்சத்தினர்கள் 98 பேர், ஆசூமின் வம்சத்தினர்கள் 328 பேர், பேசாயின் வம்சத்தினர்கள் 324 பேர், ஆரீப்பின் வம்சத்தினர்கள் 112 பேர், கிபியோனின் வம்சத்தினர்கள் 95 பேர், பெத்லெகேம் ஊரை சேர்ந்தவர்களும் நெத்தோபா ஊரை சேர்ந்தவர்களும் 188 பேர், ஆனதோத்தூர் மனிதர்கள் 128 பேர், பெத் அஸ்மாவேத் ஊரை சேர்ந்தவர்கள் 42 பேர், கீரியாத் யாரிம், கெபிரா, பேரோத் ஊர்களின் மனிதர்கள் 743 பேர், ராமா, கேபா ஊர்களின் மனிதர்கள் 621 பேர், மிக்குமாஸ் ஊரை சேர்ந்தவர்கள் 122 பேர், பெத்தேல் ஆயி ஊர்களின் மனிதர்கள் 123 பேர், வேறொரு நேபோ ஊரை சேர்ந்தவர்கள் 52 பேர், மற்றொரு ஏலாம் வம்சத்தினர்கள் 1254 பேர், ஆரிம் வம்சத்தினர்கள் 320 பேர், எரிகோ வம்சத்தினர்கள் 345 பேர், லோத், ஆதித், ஓனோ ஊர்களின் வம்சத்தினர்கள் 721 பேர், செனேகா வம்சத்தினர்கள் 3930 பேர், ஆசாரிகளானவர்கள் யெசுவா குடும்பத்தானாகிய எதாயாவின் வம்சத்தினர்கள் 973 பேர், இம்மேரின் வம்சத்தினர்கள் 1052 பேர், பஸ்கூரின் வம்சத்தினர்கள் 1247 பேர், ஆரியமின் வம்சத்தினர்கள் 1017 பேர், லேவியர்களானவர்கள் ஒதியாவின் சந்ததிக்குள்ளே கத்மியேலின் மகனாகிய யெசுவாவின் வம்சத்தினர்கள் 74 பேர், பாடகர்கள் ஆசாபின் வம்சத்தினர்கள் 148 பேர், வாசல் காவலாளர்கள் சல்லூமின் வம்சத்தினர்கள், அதேரின் வம்சத்தினர்கள், தல்மோனின் வம்சத்தினர்கள், அக்கூபின் வம்சத்தினர்கள், அதிதாவின் வம்சத்தினர்கள், சோபாயின் வம்சத்தினர்கள் ஆக 138 பேர், ஆலய பணியாளர்கள் சீகாவின் வம்சத்தினர்கள், அசுபாவின் வம்சத்தினர்கள், தபாக்கோத்தின் வம்சத்தினர்கள், கேரோஸின் வம்சத்தினர்கள், சீயாவின் வம்சத்தினர்கள், பாதோனின் வம்சத்தினர்கள், லெபானாவின் வம்சத்தினர்கள், அகாபாவின் வம்சத்தினர்கள், சல்மாயின் வம்சத்தினர்கள், ஆனானின் வம்சத்தினர்கள், கித்தேலின் வம்சத்தினர்கள், காக்காரின் வம்சத்தினர்கள், ராயாகின் வம்சத்தினர்கள், ரேட்சினின் வம்சத்தினர்கள், நெகோதாவின் வம்சத்தினர்கள், காசாமின் வம்சத்தினர்கள், ஊசாவின் வம்சத்தினர்கள், பசையாகின் வம்சத்தினர்கள், பேசாயின் வம்சத்தினர்கள், மெயுனீமின் வம்சத்தினர்கள், நெபுசீமின் வம்சத்தினர்கள், பக்பூக்கின் வம்சத்தினர்கள், அகுபாவின் வம்சத்தினர்கள், அர்கூரின் வம்சத்தினர்கள், பஸ்லூதின் வம்சத்தினர்கள், மெகிதாவின் வம்சத்தினர்கள், அர்ஷாவின் வம்சத்தினர்கள், பர்கோசின் வம்சத்தினர்கள், சிசேராவின் வம்சத்தினர்கள், தாமாவின் வம்சத்தினர்கள், நெச்சியாகின் வம்சத்தினர்கள், அதிபாவின் வம்சத்தினர்கள், சாலமோனுடைய வேலைக்காரர்களின் வம்சத்தினர்கள், சோதாயின் வம்சத்தினர்கள், சுபேரேத்தின் வம்சத்தினர்கள், பெரிதாகின் வம்சத்தினர்கள், யாலாவின் வம்சத்தினர்கள், தர்கோனின் வம்சத்தினர்கள், கித்தேலின் வம்சத்தினர்கள், செபத்தியாவின் வம்சத்தினர்கள், அத்தீலின் வம்சத்தினர்கள், புகரேத் செபாயுமில்ல வம்சத்தினர்கள், ஆமோனின் வம்சத்தினர்கள், ஆலய பணியாளர்களும் சாலமோனுடைய வேலை ஆட்களின் வம்சத்தினர்களும் சேர்ந்து 92 பேர் தெல்மெலாகிலும் தெல் அர்சாவிலும் கேருபிலும் ஆதோனிலும் இம்மேரிலும் இருந்து வந்தும் தாங்கள் இஸ்ரவேலர்கள் என்று தங்கள் பிதாக்களின் வம்சத்தையும் தங்கள் பூர்வத்தையும் சொல்ல முடியாமல் இருந்தவர்கள். தெலேயாவின் வம்சத்தினர்கள், தொபியாவின் வம்சத்தினர்கள், நெகோதாவின் வம்சத்தினர்களாக 642 பேர். ஆசாரியர்களில் அபாயாவின் வம்சத்தினர்கள், கோசின் வம்சத்தினர்கள் கீலேயாத்தியனானிய பர்சிலாயின் மகள்களில் ஒருத்தியை திருமணம் செய்து அவர்களுடைய வம்சத்தின் பெயரிடப்பட்ட பர்சிலாயியின் வம்சத்தினர்கள். இவர்கள் தங்களுடைய வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற்போய் ஆசாரிய ஊழியத்திற்கு ஒதுக்கப்பட்டவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஊரீம் தும்மீம் என்பவைகளுள்ள ஒரு ஆசாரியன் வரும் வரை அவர்கள் மகா பரிசுத்தமானதை சாப்பிடக்கூடாதென்று திர்ஷாதா அவர்களுக்கு சொன்னான். சபையார்கள் எல்லோரும் சேர்ந்து 42,360 பேராக இருந்தார்கள். அவர்களைத் தவிர 7,337 பேர்களான அவர்களுடைய வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் 245 பாடகர்களும் பாடகிகளும் அவர்களுக்கு இருந்தார்கள். அவர்களுடைய குதிரைகள் 736, கோவேறு கழுதைகள் 245, ஒட்டகங்கள் 435, கழுதைகள் 6,720. வம்சத்தலைவர்களில் சிலர் வேலைக்கென்று கொடுத்ததாவது திஷாதா 1,000 தங்க காசையும் 50 கலங்களையும் 530 ஆசாரிய உடைகளையும் பொக்கிஷத்திற்கு கொடுத்தான். வம்சத்தலைவர்களில் சிலர் வேலையின் பொக்கிஷத்திற்கு 20,000 தங்க காசுகளையும் 2,200 ராத்தல் வெள்ளியையும் கொடுத்தார்கள். மற்ற மக்கள் 20,000 தங்க காசையும் 2,000 ராத்தல் வெள்ளியையும் 67 ஆசாரிய உடைகளையும் கொடுத்தார்கள். ஆசாரியர்களும் லேவியர்களும் வாசல் காவலாளர்களும் பாடகர்களும் மக்களில் சிலரும் ஆலய பணியாளர்களும் இஸ்ரவேலர்கள் அனைவரும் தங்கள் தங்கள் பட்டணங்களில் குடியேறினார்கள். 7 மாதமான போது இஸ்ரவேல் வம்சத்தினர்கள் தங்கள் பட்டணங்களில் இருந்தார்கள். நெகேமியா அத்தியாயம் 8. மக்கள் எல்லோரும் தண்ணீர் வாசலுக்கு முன்பாக இருந்த திறந்த வெளியிலே ஒருமனப்பட்டு கூடி யெகோவா இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7 மாதம் முதல் தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை ஆண்களும் பெண்களும் கேட்டு அறிந்து கொள்ளக்கூடிய அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்பாக இருந்த திறந்த வெளிக்கு எதிரே காலை துவங்கி மதியம் வரை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கேட்டு அறிந்து கொள்ளக்கூடிய மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். எல்லா மக்களும் நியாயப்பிரமாண புத்தகம் வாசிக்கப்பட்டதை கவனமாக கேட்டார்கள். வேத பாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அருகில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தித்தியாவும் செமாவும் அனாயாவும் உரியாவும் இல்கியாவும் மாசெயாவும் அவனுக்கு இடது பக்கமாக பெதாயாவும் மீசையேலும் மல்கியாவும் ஆசூமும் அஸ்பதானாவும் சகரியாவும் மெசுல்லாமும் நின்றார்கள். எஸ்ரா எல்லா மக்களுக்கும் உயர நின்று எல்லா மக்களும் காண புத்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது மக்கள் எல்லோரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய யெகோவாவை ஸ்தோத்தரித்தான். மக்கள் எல்லோரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகம் குப்புற விழுந்து யெகோவாவை தொழுது கொண்டார்கள். யெசுவா, பானி, செரேபியா, யாமின், அக்கூப், சப்பேதாயி, ஒதியா, மாசையா, கெலிதா, அசரியா, யோசேபாத், ஆனான், பெலாயா என்பவர்களும் லேவியர்களும் நியாயப்பிரமாணத்தை மக்களுக்கு விளங்கச் செய்தார்கள். மக்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புத்தகத்தை விளக்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்கச் செய்தார்கள். மக்கள் எல்லோரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுததால் திர்ஷாதா எனப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் மக்களுக்கு விளக்கி காட்டின லேவியர்களும் எல்லா மக்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய யெகோவாவுக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை சாப்பிட்டு இனிப்பானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு அவைகளை கொடுங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், துக்கப்பட வேண்டாம். யெகோவாவுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பெலன் என்றான். லேவியர்களும் மக்கள் அனைவரையும் அமைதிப்படுத்தி, அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், துக்கப்பட வேண்டாம் என்றார்கள். அப்பொழுது மக்கள் எல்லோரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்ததால் சாப்பிட்டு குடிக்கவும் உணவுகளைக் கொடுக்கவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். மறுநாளில் மக்களின் எல்லா வம்சத்தலைவர்களும் ஆசாரியர்களும் லேவியர்களும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவிடம் கூடி வந்தார்கள். அப்பொழுது நியாயப்பிரமாணத்திலே இஸ்ரவேல் மக்கள் 7 மாதத்தின் பண்டிகையிலே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று யெகோவா மோசேயைக் கொண்டு கற்றுக் கொடுத்த காரியம் எழுதியிருக்கிறதைக் கண்டார்கள். ஆகையால் எழுதியிருக்கிற முறையில் கூடாரங்களைப் போட நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவ கிளைகளையும் காட்டு ஒலிவ கிளைகளையும் மிருது செடிகளின் கிளைகளையும் பேரீச்ச மட்டைகளையும் அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய எல்லா பட்டணங்களிலும் எருசலேமிலும் கூறி பிரபலப்படுத்தினார்கள். அப்படியே மக்கள் வெளியே போய் அவைகளை கொண்டு வந்து அவரவர் தங்கள் வீடுகள் மேலும் தங்கள் வளாகங்களிலும் தேவனுடைய ஆலய வளாகங்களிலும் தண்ணீர் வாசல் வெளியிலும் எப்ராஹிம் வாசல் வெளியிலும் தங்களுக்கு கூடாரங்களை போட்டார்கள். இவ்விதமாக சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார்கள் எல்லோரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள். இப்படியே நூனின் மகனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அந்த நாள் வரை இஸ்ரவேல் மக்கள் செய்யாமல் இருந்து இப்பொழுது செய்ததால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. முதலாம் நாள் துவங்கி கடைசி நாள் வரை தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புத்தகம் வாசிக்கப்பட்டது. 7 நாள் பண்டிகையை ஆசரித்தார்கள். 8 நாளிலோ முறைமையின்படி விசேஷித்த ஆசரிப்பு நாளாக இருந்தது.
நெகேமியா அத்தியாயம் 9. அந்த மாதம் 24 தேதியிலே இஸ்ரவேல் மக்கள் உபவாசம் செய்து சணல் ஆடை உடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டு கொண்டவர்களாக கூடி வந்தார்கள். இஸ்ரவேல் சந்ததியார்கள் யூதர் அல்லாதவர்களை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்களுடைய பாவங்களையும் தங்கள் முன்னோர்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். அவர்கள் எழுந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது அந்நாளின் கார்பகுதி வரை அவர்களுடைய தேவனாகிய யெகோவாவின் நியாயப்பிரமாண புத்தகம் வாசிக்கப்பட்டது. அடுத்த கார்பகுதி வரை அவர்கள் பாவ அறிக்கை செய்து தங்கள் தேவனாகிய யெகோவாவை குனிந்து வணங்கினார்கள். யெசுவா, பானி, கத்மியேல், செபனியா, புன்னி, செரபியா, பானி, கெனானி என்பவர்கள் லேவியர்களுடைய படிகளின் மேல் நின்று தங்கள் தேவனாகிய யெகோவாவை நோக்கி மகா சத்தமாக அலறினார்கள். பின்பு லேவியர்களான யெசுவா, கத்மியேல், பானி, ஆசாப், நேயா, செரபியா, ஒதியா, செபனியா, பெத்தகியா என்பவர்கள் மக்களை பார்த்து, நீங்கள் எழுந்து என்றும் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய யெகோவாவை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி யெகோவாவை நோக்கி, எல்லா துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான உம்முடைய மகிமை உள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீர் ஒருவரே யெகோவா. நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளையெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வானசேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயர்களின் பட்டணத்திலிருந்து புறப்பட செய்து அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய யெகோவா நீர். அவனுடைய இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாகக் கண்டு கானானியர்கள், ஏத்தியர்கள், எமோரியர்கள், பெரிசியர்கள், எபூசியர்கள், கிர்காசியர்களுடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்க அவனோடு உடன்படிக்கை செய்து உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதியுள்ளவர். எகிப்திலே எங்கள் முற்பிதாக்கள் அனுபவித்த உபத்திரவத்தை நீர் கண்டு செங்கடலில் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீர். பார்வோனிடமும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர்களிடமும் அவன் தேசத்தின் எல்லா மக்களிடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தீர். அவர்கள் உமது மக்களை கர்வத்துடன் நடத்தினார்கள் என்பதை அறிந்திருந்தீர். இப்படியே இந்த நாள் வரைக்கும் இருக்கிற உமக்கு புகழை உண்டாக்கினீர். நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததால் அதன் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள். ஆழமான தண்ணீர்களிலே கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலே போட்டுவிட்டீர். நீர்
பகலிலே மேகமண்டலத்தினாலும் அவர்கள் நடக்கவேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்கினி மண்டலத்தினாலும் அவர்களை வழிநடத்தினீர். நீர் சீனாய் மலையில் இறங்கி வானத்திலிருந்து அவர்களோடு பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளும் கற்பனைகளுமாகிய உண்மையான பிரமாணங்களையும் கொடுத்தீர். உமது பரிசுத்த ஓய்வு நாளை அவர்களுக்கு தெரியப்படுத்தி உமது ஊழியனாகிய மோசேயைக் கொண்டு அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் கற்றுக்கொடுத்தீர். அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து அவர்கள் தாகத்திற்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்படச் செய்து நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்குச் சொன்னீர். எங்கள் முன்னோர்களாகிய அவர்களோ ஆணவமாக நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளைக் கேட்காமல் போனார்கள். அவர்கள் கற்பனைகளைக் கேட்க மனமில்லாமலும் அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினைக்காமலும் போய் தங்களுடைய கழுத்தை கடினப்படுத்தி தங்களுடைய அடிமைத்தனத்திற்கு திரும்ப அவர்கள் கலகம் செய்து ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் முழுவதும் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. அவர்கள் உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி, இது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன்னுடைய தெய்வம் என்று சொல்லி கோபமடையத்தக்க பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும் நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தாலே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகமண்டலத்தாலும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி மண்டலத்தாலும் அவர்களை விட்டு விலகவில்லை. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை தந்து அவர்கள் தாகத்திற்கு தண்ணீரை கொடுத்தீர். இப்படி 40 வருடங்களாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவில்லாமல் அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்களுடைய உடைகள் பழமையாக போகவும் இல்லை, அவர்களுடைய கால்கள் வீங்கவும் இல்லை. அவர்களுக்கு ராஜ்யங்களையும் மக்களையும் ஒப்புக்கொடுத்து அவைகளை எல்லை எல்லையாக அவர்களுக்கு பங்கிட்டீர். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனின் தேசத்தையும் பாசானின் ராஜாவாகிய ஓகின் தேசத்தையும் சுதந்தரித்துக் கொண்டார்கள். அவர்களுடைய பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகச் செய்து சுதந்தரித்துக் கொள்ளும்படி நீர் அவர்கள் முன்னோர்களுக்கு சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தீர். அப்படியே பிள்ளைகள் உள்ளே நுழைந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள். நீர் அவர்களுக்கு முன்பாக தேசத்தின் மக்களாகிய கானானியர்களை தாழ்த்தி அவர்களையும் அவர்களுடைய ராஜாக்களையும் தேசத்தின் மக்களையும் தாங்கள் விரும்பியதை செய்ய அவர்கள் கையிலே ஒப்புக்கொடுத்தீர். அவர்கள் பாதுகாப்பான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு எல்லாவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட கிணறுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புக்களையும் கனிகொடுக்கும் மரங்களையும் சுதந்தரித்து கொண்டு சாப்பிட்டு திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்வ செழிப்பாக வாழ்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாக கலகம் செய்து உம்முடைய நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு பின்னே எரிந்துவிட்டு தங்களை உம்மிடத்தில் திருப்பும்படி அவர்களை மிகவும் கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்க தரிசிகளை கொன்று போட்டு கோபமடைய செய்கிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்களுடைய எதிரிகளின் கையில் அவர்களை ஒப்புக்கொடுத்தீர். அவர்கள் உபத்திரவம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்களை அவர்களுடைய எதிரிகளின் கையிலிருந்து விடுவிக்கிற இரட்சகர்களை அவர்களுக்கு கொடுத்தீர். அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் தீமை செய்ய துவங்கினார்கள். ஆகையால் அவர்களுடைய எதிரிகள் அவர்களை ஆள அவர்களுடைய கையிலே ஒப்புவித்தீர். அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேகந்தரம் விடுதலையாக்கிவிட்டீர். அவர்களை உம்முடைய நியாயப்பிரமாணத்திற்கு திருப்ப அவர்களை அதிகமாக கடிந்து கொண்டீர். ஆனாலும் அவர்கள் ஆணவம் கொண்டு உம்முடைய கற்பனைகளை கேட்காமல் கீழ்ப்படிந்து நடக்கிற மனிதன் செய்து பிழைக்கிற உம்முடைய நீதி நியாயங்களுக்கு விரோதமாக பாவம் செய்து தங்கள் தோளை முரட்டுத்தனமாக விலக்கி கற்பனைகளை கேட்காமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்திக் கொண்டார்கள். நீர் அநேக வருடங்களாக அவர்கள் மேல் பொறுமையாக இருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்க தரிசிகளைக் கொண்டு அவர்களை கடினமாக கடிந்து கொண்டாலும் அவர்கள் கேட்காமல் போனதாலே அவர்களை அந்நிய தேசத்து மக்களின் கையில் ஒப்புக்கொடுத்தீர். ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமுமுள்ள தேவன், இப்பொழுதும் உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற வல்லமையையும் பயங்கரமுமுள்ள மகா தேவனாகிய எங்கள் தேவனே, அசீரிய ராஜாக்களின் நாட்கள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் எங்களுக்கும் எங்களுடைய ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் முன்னோர்களுக்கும் உம்முடைய மக்கள் அனைவருக்கும் சம்பவித்த எல்லா வருத்தமும் உமக்கு முன்பாக சிறியதாக காணப்படாதிருப்பதாக. எங்களுக்கு சம்பவிக்கச் செய்த எல்லாவற்றிலும் நீர் நீதி உள்ளவர், நீர் உண்மையாய் நடத்தினீர். நாங்களோ துன்மார்க்கம் செய்தோம். எங்களுடைய ராஜாக்களும் பிரபுக்களும் ஆசாரியர்களும் முன்னோர்களும் உம்முடைய நியாயப்பிரமாணத்தின் முறையில் செய்யாமலும் உம்முடைய கற்பனைகளையும் நீர் அவர்களை கடிந்து கொண்ட உம்முடைய சாட்சிகளையும் கவனியாமலும் போனார்கள். அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயவிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் தீய செயல்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். இதோ பலனையும் நன்மையையும் அனுபவிக்க நீர் எங்கள் முன்னோர்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். அதின் வருமானம் எங்கள் பாவங்களினாலே நீர் எங்கள் மேல் நியமித்த ராஜாக்களுக்கு அதிகமாக போகிறது. அவர்கள் தங்களுக்கு விருப்பமான முறையில் எங்களுடைய சரீரங்களையும் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் கொடிய இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். இவையெல்லாம் இப்படி இருக்கிறதால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை செய்து அதை எழுதி வைக்கிறோம். எங்களுடைய பிரபுக்களும் லேவியர்களும் ஆசாரிகளும் அதற்கு முத்திரை போடுவார்கள் என்றார்கள்.